வணக்கம் திரு சிவராசா அவர்களே.
வணக்கம் திரு பிரபாகரன் அவர்களே.
முதலில் உங்களுக்கு விக்டோரிய ரெஃப்யூஜி ரெகக்னிஷன் விருது கிடைத்திருக்கின்றது. அது விக்டோரிய மாநில அரசினால் வழங்கப்பட்ட ஒரு உயரிய விருது ஒன்று. அதற்காக உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு அந்த விருது கிடைத்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தீர்கள்?
எனது மனநிலை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், நான் அகதியாக வந்த ஒருவனை இந்த அரசாங்கம் கௌரவித்து, எனது பொது வேலையை கௌரவித்து, நான் எப்படி மக்களுடன் அனுசரித்து எனக்கு ஒரு உயர்ந்த ஒரு விருதை தந்தார்கள். இதையிட்டு நான் கௌரவப்படுகின்றேன். காரணம், இந்த அகதிகள் எல்லோரும் இப்படி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக.
நீங்கள் 1997 இங்கே அகதிகள் விசாவில் ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்தீர்கள். இங்கு வந்து சேர்ந்ததன் பின்பாடு உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன்.
நான் 1997 இங்கு வந்தவுடன் எனக்கு முதலில் கஷ்டத்தை பற்றி நான் நினைக்கவில்லை. நான் ஒரு கூட்டுக்குள் இருந்த பறவை வெளியால் எப்படி வந்ததோ அதோ அந்த சந்தோஷத்துடன் வந்தேன். வந்திருந்தாலும் கூட, நான் ஆங்கிலத்தில் நன்றாக பேச இருந்தாலும், சில பாஷை ஆஸ்திரேலியாவில் வந்து இறங்கியவுடன் இந்த பாஷை பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. காரணம் என்னவென்றால், அந்த உச்சரிப்பு என்னால் பிடிக்க முடியாமல் இருந்தது. அதுதான் ஒரு முக்கியமான கஷ்டமா இருந்தது. பின்பு படிப்படியாக நான் மெல்ல மெல்ல பாட, எங்களுக்கு ஏஎம்எஸ் என்ற ஒரு இடம் இருந்தது, அதில் ஆங்கிலம் கற்பதற்காக நாங்கள் சென்றோம். அங்கு எங்களை மிகவும் சந்தோஷமாக வரவேற்று ஆஸ்திரேலிய மக்கள், அங்கே ஆசிரியர்கள் கூட திறமாக எங்களை கவனித்து நன்றாக பயிற்றுவித்தார்கள். பின்பு நாம் படிப்படியாக அந்த ஆங்கிலத்தை, அந்த ஆஸ்திரேலியா நடைமுறையை அறிந்தவுடன், பழகியவுடன், நான் மிகவும் சரளமாக அந்த ஆஸ்திரேலிய மக்களுடன் பழக தொடங்கினேன்.
இதுல இந்த நீங்கள் சொன்னது, இந்த மொழி பிரச்சனை தவிர வேறு ஏதாவது பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்கினீர்களா அந்த காலத்துல?
அந்த காலத்தில் அதிகமாக எங்களுக்கு என்னை ஒருவர் எடுத்திருந்தாலும் கூட, சில சில உதவிகள் எங்களால் எடுக்க முடியாது. இந்த உதாரணமாக, இந்த பேங்க்ல கொண்டு நாங்கள் அக்கவுண்ட் திறப்பது எப்படி என்று. பின்பு நாம் படிப்படியாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஆளாக கலந்து பேசியவுடன் எப்படி இந்த நடைமுறைகள் எல்லாம் பழகி மெல்ல மெல்ல பழகி கொண்டேன். அதான் முக்கியமாக இருந்தது. முதலில் ஆக்களுடன் பழகுவது, மற்றது என்ன மாதிரி இங்கே ஆஸ்திரேலியாவில் நாங்கள் நடமாடுவது, எப்படி ஆக்களுடன் பழகுவது என்றெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பின்பு மெல்ல மெல்ல பழகிவிட்டேன்.
அதே நேரம் உங்களுக்கு எப்படியான உதவிகள் கிடைத்தன?
இந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கு நான் நன்றி கூற வேண்டும் என்னவென்றால், எங்களை சகல விதமான உதவிகளையும் தந்தார்கள். இருப்பதற்கு இடம் கூட எங்களை தந்தார்கள். மற்றது கல்வி, சில உதாரணமாக நியூ ஸ்டார்ட் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்தார்கள். என்னது பிள்ளைகள் படிப்பதற்கு கூட உதவி செய்தார்கள். அப்படியான மிகவும் ஜீவகாருண்யமாக எங்களை நடத்தினார்கள்.
வேறு என்ன உதவிகள், அதாவது படம் மற்றது கல்வியை தவிர மற்ற என்ன உதவிகள் கிடைக்க பெற்றன?
மற்ற உதவிகள் என்று சொன்னால், நாங்கள் போக்குவரத்து கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் எங்களை ஒருவரிடம் கூப்பிட்டு, ஒரு எங்களுடைய ஏமியஸ் உள்ளவர் சொல்வார், இந்த இடத்துக்கு இவரை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதன் உதவிகளை செய்வார். போக்குவரத்து உதவிகள் மற்றும் மருத்துவ உதவிகள் எங்களுக்கு எல்லாம், மருத்துவ உதவிகள் மட்டுமல்ல, நாங்கள் மருத்துவ சாதி மாதிரியோ அல்லது வைத்தியர்களையோ காண சென்ற பொழுது கூட எங்களுக்கு சில நேரம் அந்த பாட்சிகள் விளங்காமல் இருக்கிறபடியால் ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட எங்களை தந்து உதவினார்கள்.
நீங்கள் இங்கே அகதியாக வந்தவர், அதே நேரம் நானும் இங்கு 25 முன்னர் அகதியாகத்தான் வந்து எனது வாழ்வை இங்கே ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்த அனுபவம் இருப்பதனால் இந்த கேள்வியை கேட்கின்றேன். குறிப்பாக தமிழர்கள் மத்தியில், நீங்கள் அகதியாக வந்தவர் என்ற ஒரு காரணத்தினால் உங்களை அவர்கள் எவ்வாறு உபசரித்தார்கள்? அதில் நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தீர்கள்?
கேட்டுவிட்டீர்கள். நான் இதுகால வரையில் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். நல்ல தருணம் எனக்கு கிடைத்துவிட்டது. இங்கே தமிழர்கள் நாங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று வந்தாலும் கூட, முதல் வந்தவர் பிந்தி வந்தவர், இவர் அகதியாக வந்தவர் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்களை காட்டினார்கள் பலர். ஆனால் இப்பொழுது நாங்கள் தலை நிமிந்த பின்பு மிகவும் சந்தோஷமாக எங்களுடன் பழகிறார்கள் அதே மக்கள். அதைத்தான் நான் முக்கியமாக உங்களிடம் கூற வேண்டும். இப்படி எங்கள் தமிழர்களை புறக்கணிப்பது எங்கள் தமிழ் மொழிக்கும், தமிழ் கலாச்சாரத்துக்கும், தமிழ் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் ஒரு மிகவும் ஒரு துக்கமான செய்தி என்றுதான் நான் கூறலாம்.
பொதுவாக பார்த்தால் நீங்கள் அகதியாக வந்தவர் என்பதனால் உங்களுக்கு எப்படியான உணர்வு உங்களுக்கு இருந்தது?
அகதியாக வந்தாலும் கூட எனக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கவே இல்லை. காரணம் என்னவென்றால், நான் எதையும் சாதிப்பேன், நான் எதையும் செய்வேன் என்ற ஒரு வைராக்கியம் எனது மனதில் ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால், இப்படியான சிலர் எங்களுடன் பழகுவதில்லை. பஸ்ஸில் போனால் கூட, அல்ல பேருந்தோ அல்லது தொடர் வண்டியிலோ சென்றாலும் கூட, சிலர் எங்களை ஒரு தரம் தான் கதைப்பார்கள், கதைத்து விட்டு பின்பு கதைக்க மாட்டார்கள்.
நீங்கள் இங்கே சிலர்
என்னவென்று நான் விளங்காமல் இருந்தேன். பின்பு நான் அறிந்தேன், எனது மனதில் வைத்த வைராக்கியத்தில் தான் நான் மிகவும் உற்சாகமாக இந்த சமூகத்தில் கலந்து மிகவும் சிறப்பாக இப்பொழுது இருக்கின்றேன்.
நீங்கள் அந்த சிலர் என்று கூறுவது நமது தமிழர்களையா அல்லது ஆஸ்திரேலியர்களையா?
முக்கியமா முழுதும் தமிழர்கள். ஆஸ்திரேலியா வாழ்கின்றவர்கள் எங்களை அரவணைத்தார்கள், அன்பு செய்தார்கள், எங்களை பாராட்டினார்கள். ஆனால் மிகவும் மனவேதனையான விடயம் என்னவென்றால், அந்த காலத்தில் 97, 98, 99 நாங்கள் ஏற்கனவே கூறினேன், அப்படித்தான் தமிழர்கள் நடந்தார்கள். எல்லோரும் அல்ல சிலர்.
ஆனால் பொதுவாக ஆஸ்திரேலியர்களை அவர்கள் எப்படி உங்களை உபசரித்தார்கள் அல்லது உபசரித்தார்கள் என்று நீங்கள் ஃபீல் பண்ணினீர்கள்?
அந்த நாட்களில் மிகவும் ஜீவகாருண்யமாக, அன்பாக, ஆதரவாக எல்லா உதவிகளையும் செய்து எங்களை கௌரவித்து மிகவும் நன்றாக நடத்தினார்கள்.
பொதுவாக இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இலங்கையிலிருந்து பல இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பலரும் கடல் பிரயாணங்கள் செய்து இங்கே வந்து சேர்கின்றார்கள். அவர்களுக்கு எப்படியான உதவிகளை நாம் வழங்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இங்கு பல வருடங்களாக வாழுகின்ற குறிப்பாக தமிழர்கள் எப்படியான உதவிகளை புதிதாக வருகின்றவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அகதியாக வருபவர்களுக்கு என்ன உதவிகளை செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
அவர்களுக்கு முக்கியமாக இப்பொழுது தேவை என்னவென்றால் தொழில் தான்.
ஆனால் ஐயா, இதில் குறிப்பாக என்னென்றால், அவர்களுக்கு அந்த அகதி அந்தஸ்து கிடைத்தவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு எடுத்துக் கொடுக்க முயற்சிக்கலாம். ஆனால் இப்பொழுது பிரிட்ஜிங் விசாவில் வெளியே இருப்பவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. வேலை செய்யக்கூடாது என்ற சில நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அவர்களுக்கு வேலை தவிர்ந்த வேறு மாதிரியான உதவிகளை நாம் எப்படி செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
அவர்களுக்கு நாங்கள் ஒரு சிலருக்கு உதாரணமாக சில சில பொருட்களை கொடுக்கின்றோம். நாங்கள் தமிழர்கள் எப்பொழுதும் நாங்கள் உபசரிப்பதில் உயர்ச்சியில் உள்ளவர்கள். உடுப்பு, சில பொருட்கள், டிவி, அப்படியான சில பொருட்களை கொடுக்கின்றோம். தற்செயலாக அவர்களுக்கு வைத்தியசாலைக்கோ அல்லது சில சில வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தாலும் என்ன இயன்றவரை நான் எனது வாகனத்தில் இருந்து மகளூந்தில் ஏற்றி சென்று அவர்களுக்கு உதவி செய்கின்றேன்.
அதே நேரம் அவர்கள் சில வேளைகளில் மனக்கஷ்டங்களில், அதாவது குடும்பத்தினரை விட்டு பிரிந்து தொலை தூரத்தில் வந்து இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு அரவணைப்பு தேவை. பல கூட்டங்களுக்கோ அல்லது நம்மவர்கள் கூடும் இடங்களில் அவர்களை அழைத்து சென்று அவர்களை சரளமாக எமது சமுதாயத்துடன் பழக வைக்கலாம் என்றும் நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
அது கட்டாயம் செய்ய வேண்டும். செய்வது அவர்களுக்கு ஒரு மனதில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒற்றுமையையும் மற்றது எங்களை கௌரவிக்கின்றார்கள் என்ற மனப்பான்மையும் அவர்களுக்கு ஏற்படும் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
நன்றி ஐயா. இந்த வேளையில் SBS வானொலி சார்பில் உங்களுக்கு இந்த செவ்வியை தந்தமைக்காக மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரபான் அவர்களே, மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி.
நன்றி, வணக்கம்.